விளையாட்டுன்றது ஆதியிலிருந்தே நம்ம ஜீன்ல ஓடி போன ஒரு விஷயம்.
விளையாடு 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 ஜெயிக்கும் வரைக்கும் விளையாடு, விளையாடு 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 வாழும் வரைக்கும் விளையாடு, வேடிக்க பார்த்தா தங்கம் கிடையாது, தைரியம் இருந்தா தோல்வி உனக்கேது.
ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இது மஞ்சள் வானம் லைஃப் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வழங்கும் சோஷியல் சேவா நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம கூட ஒரு சூப்பரான கெஸ்ட் வந்திருக்காரு. எல்லாருக்குமே வேற வேற பார்வை, வேற வேற செக்மெண்ட். இது வரைக்கும் நம்ம பாட்காஸ்ட்ல நம்ம பேசின ஃபவுண்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு விஷன் செட் பண்ணியிருப்பாங்க. புதுசா ஒரு ட்ராக் உள்ள போகணும்னு ஆசைப்படுறவங்களை நிறைய பேரை பார்த்துருக்கோம். அந்த விதத்துல இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் எவ்வளோ தேவையான ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றத மைண்டில் எடுத்துக்கிட்டு ஒரு குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். இன்னைக்கு எல்லாருமே வந்து எலக்ட்ரானிக் ட்ரிவன் லைஃபாக மாறி போச்சு. இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையில் இருந்து எல்லா பிள்ளைகளையும் மீட்டெடுக்கிற ஒரு முக்கியமான வேலையை இவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவ்வளோ சுவாரஸ்யமான தகவல்கள். கிட்டத்தட்ட 2004 ஆரம்பித்த இவரோட இந்த ஆர்கனைசேஷன் இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு ஆக்டிவாக எல்லாரும் இருக்கிறதுக்கான ஹெல்தியான ஒரு வேலைகளை இவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட நபரோட தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். நான் இன்னும் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் நான் சொல்கிறதை விட அவர்கிட்டயே கேட்டுருவோம். வெல்கம் டு த ஷோ தணிகை வேலன்.
வணக்கம் மிஸ்டர் திரு, தேங்க்யூ ஃபார் த இன்ட்ரொடக்ஷன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் தணிகை வேல், விக்டி ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷனுடைய ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் ட்ரஸ்டி. ஸோ இந்த மஞ்சள் வனம் நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அதே நேரத்தில் எங்களை மாதிரியான ஒரு என்ஜிஓஸ்க்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் சோஷியல் மீடியாவில் அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட விஷன் ரொம்பவும் எங்களை மாதிரி ஆட்களை வெளிச்சத்துக்கு எங்களோட காசை வந்து வெளில கொண்டதுக்கான ஒரு நல்ல மீடியமாக நான் பார்க்குறேங்க. ஸோ இந்த முயற்சிக்கு என்னோட வாழ்த்துக்கள்.
தேங்க்யூ 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 தணிகை சார். விக்டரி ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன், தணிகை வேலன், இந்த 2004 நீங்கள் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமியை ஆரம்பிக்கிறீங்க, அண்டு தமிழகத்தில் 4 டிஸ்ட்ரிக்டில் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நீங்கள் செஞ்சுருக்கீங்க. பட் இது எல்லாத்துக்கும் முன்னாடி தணிகை வேலன் யார், அவர் எப்படி இந்த டொமைன்குள்ளே வந்தார்?
நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே வந்து திருவல்லிக்கேணி பகுதி. எங்களோட பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமான விஷயம் வந்து எங்களுக்கு வந்து ஓல்டஸ்ட் டவுன் சென்னையில் அதுவும் ஒன்று, கடற்கரை ஒட்டியிருக்கிற ஒரு பகுதி அது. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு வந்து விளையாடுறதுக்குன்னு எங்களுடைய எந்த இடமும் கிடையாது. அதாவது ஒரு பார்க்கோ ஒரு கிரவுண்டோ கிடையாது. இட்ஸ் ஏன்னா பிகாஸ் இந்த ஆர்கிடெக்டே அது மாதிரி நடந்திருக்குன்னு தெரியல எனக்கு. ஆனால் எங்களுக்கான வாய்ப்பே எனக்கு வந்து எங்கள் ஸ்கூலில் தான் கிடச்சிது. எங்கள் ஸ்கூலில் ஒரு சின்ன கிரவுண்டு, அது பேஸ்கெட்பால் கிரவுண்டு. அந்த கிரவுண்டில் வந்து ஒரு 4-5 பெரியவங்க விளையாட்டுருப்பாங்க. நான் ஸ்கூல் படிக்கும் அப்போ தான் முத முதல்ல நான் பார்க்குறேன் என்னோட கிரவுண்டை முதல்ல பார்க்கறது. நான் வந்து ஒரு 11 இயர்ஸில் தான் கிரவுண்டே பார்க்குறேன். அது இருக்க நான் வந்து எங்கள் வீட்டு தெருவில் தான் விளையாடுறது. தெருவுலையும் சைக்கிள் ஓட்டுறது, கண்ணமுச்சி விளையாடுறது, இந்த மாதிரியான சிறு பிள்ளை தெருவு விளையாட்டு தான் இருக்கும். கிரிக்கெட் இருக்கும், பீச்சில் போய் கிரிக்கெட் விளையாடுவோம். அதை தாண்டி வேறு எந்த விதமான ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்ஸும் நான் பார்த்ததே கிடையாது. ஸோ நான் 6th ஸ்டாண்டர்ட் அட்மிஷன் கிடச்சதுடனே ஹிந்து ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். அப்போ முத முதல்ல நான் அந்த பால், அந்த பேஸ்கெட் பாலை வந்து எல்லோ ஆரஞ்சு கலரில் இருக்கிறது, அந்த கிரவுண்டு, அதுவே எனக்கு ஒரு பெரிய உலகம் மாதிரி தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அந்த டீமில் இணையறதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்ட கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய சீனியர்ஸு நிறைய பேர் இருந்தாங்க. இருந்தாலும் தொடர் முயற்சி காரணமாக எனக்கு அந்த ஸ்கூலில் விளையாடுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது அந்த ஸ்கூலில். அதுக்கு நான் ரொம்ப கடுமையாக ரெகுலரிட்டியாக போகணும், சின்சியராக இருக்கணும், டைமுக்கு வரணும், இதெல்லாம் வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. எங்களோட சீனியர்ஸ் சிக்ஸஸ் கிளப்னு ஒரு கிளப் இருந்துச்சு, அந்த கிளப்பில் இருந்த சீனியர்ஸ் தான் வந்து எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தாங்க. ஸோ அப்படி தான் என்னுடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதில் தான் நான் வந்து முதல்ல ஸ்கூல் டீமில் ஜாயின் பண்ணி ஒரு ஸ்கூல் டீமில் இடம்பெறேன். அதுக்கப்புறம் ஸ்கூல் டீம் கேப்டனாக வரேன். அப்புறம் தமிழ்நாடுக்காக விளையாடுறேன். தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையோட SGFA சொல்லுவாங்க, ஸ்கூல் கேம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியான்னு. அதில் 19 டீமில் வந்து நான் வந்து 98 இடம் பிடிக்கிறேன். அதே வருஷம் நான் வந்து சென்னை அணிக்காக 18 டீமில் விளையாடுறேன். ஸோ கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் நான் வந்து கடுமையாக பயிற்சி பண்ணதுன்னு நோக்கமாக எனக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடச்சிது. அதுக்கப்புறம் நான் என்னுடைய கல்லூரி வாழ்க்கையிலையும் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னுடைய பேஸ்கெட் பால் மூலமாக தான் எனக்கு சீட் கொடுத்தாங்க, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் தான் கொடுத்தாங்க. அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது. அதுக்கப்புறம் நான் ரெண்டாவது கேம் சூஸ் பண்ணுறேன், தட் இஸ் கால்ட் பாக்ஸிங். ஸோ பாக்ஸிங்கில் காலேஜ் லெவலில் ஒரு மூணு வாட்டி கல்லூரிகளுக்கான போட்டி, அதாவது மெட்ராஸ் இன்ஸ்டியூட் போட்டியில் வந்து மூணு வாட்டி சில்வர் மெடல் பண்ணியிருக்கேன். ஒரு வாட்டி வந்து சவுத் ஜோன் சொல்லுவாங்க தமிழ்நாடு லெவலில், சீனியர் அணிக்காக பங்கெடுத்துருக்கேன் தமிழ்நாட்டுக்காக. ஸோ என்னோட ஸ்போர்ட்ஸ் கேரியர் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் என்னோட. நடுவில் அத்லெட்டிக்ஸ் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் பண்ணியிருக்கேன்.
ஸ்போர்ட்ஸ் கேட்டகரிக்குள்ளே வந்துட்டாலே வந்து ஜாப் கேரண்டி இந்த மாதிரி ஒரு செட்டில்டான ஒரு லைஃப்கே போயிடலாம் இல்லைங்களா? ஸோ ஏன் வந்து விக்டரி ஸ்போர்ட்ஸ் அகாடமி?
இந்த கேள்விக்கான கரெக்டான பதில் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த விளையாட்டுத் துறையில் வந்து எண்பதுகள் அதுக்கு முன்னாடி அப்புறம் தொண்ணூறுகள் வரைக்கும் வந்து நிறைய அப்பாயின்மெண்ட் விழுந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுனாக்கா, இப்போ வந்து ரொம்ப ரொம்ப ஷ்ரிங்க் ஆயிடுச்சு. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், ரயில்வேஸ் அண்ட் போலீஸ் அண்ட் மிலிட்ரி இந்த மூணு டிபார்ட்மெண்ட் தான் அதிகமாக வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டால் எடுக்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைச்சலான சதவீதம் தான் எடுக்கிறாங்க. மற்றபடி பேங்க் நிறைய எடுத்திருந்தாங்க, நிறைய பேங்க்ஸு, டிரான்ஸ்போர்ட்டு, அப்புறம் நெய்வேலி இது மாதிரி நிறைய பப்ளிக் செக்டர் இவங்கெல்லாம் எடுத்துருந்தாங்க. அதை ஒரு 90s அப்புறம் ஸ்லோவாக ஸ்டாப் பண்ணி இப்போ ஜீரோ கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் நிறைய பேருக்கு வந்து அந்த வாய்ப்புகள் வந்து கிடைக்கிறது இல்லை. முதல்ல இருந்தவங்களுக்கு நிறைய கிடைச்சிது. இப்போ வந்து ஒரு 1000 பேர் இல்லை எக்ஸாம்பிள் ஒரு 100 பேர் விளையாடினாங்கன்னா அதில் ஒரு 5 பேர் கிடைச்சிதுன்னா சந்தோஷம். அந்த மாதிரி தான் இருக்குது நிலமை. ஸோ இப்போ அதுக்கு பதிலாக ப்ரைவேட் செக்டர் நிறைய வளர்ந்துருக்கு. ப்ரைவேட்டாக போய் கோச் பண்ணுறது, பர்சனல் ட்ரைனராக வர்றது, ஒரு ஜிம் இன்ஸ்ட்ரக்டராக இருக்கிறது, ஃபிட்னஸ் கோச்சாக இருக்கிறது, இந்த ஃபீல்டில் இப்போ கவர்மெண்ட் ஜாப் இல்லைன்னு இவங்க எல்லாரும் இதுக்கு ஷிஃப்டோர் ஆகிட்டாங்க. இப்போ நிறைய பேர் இப்போ வந்து அப்படி தான் இருக்குது, இப்படி அப்படி தான் போயிட்டுருக்கு. இண்டஸ்ட்ரி நல்லா தான் இருக்குது.
இந்த அகாடமி ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் என்ன?
ஆ ஓகே, நல்ல கேள்வி. ஸோ ரெண்டு முக்கியமான சம்பவங்கள் என்ன வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தோணுச்சு. நான் முத முதல்ல இந்த மாதிரி என்ஜிஓ ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து என்னோட வழிகாட்டுகள் கொடுத்த அட்வைஸ் என்னன்னா, இதெல்லாம் கவர்மெண்ட் பண்ணுற வேலை, நீ ஏன் இதெல்லாம் பண்ணுற, நீ போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி எனக்கு இது பண்ணாங்க. சில இடங்களில் இடமும் கிடையாது, பொருளும் கிடையாது, வசதியும் கிடையாது, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி நம்மளோட கை விரல்கள் 10 மூலதனம் அப்படின்ற ஒரே கான்செப்டில் ஒரு பீச் சர்வீஸ் ரோடில் வந்து ஒரு 4-5 ஃபிஷர்மேன் குழந்தைங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ நான் மட்டும் தான் கோச்சு, எந்த எக்யூப்மெண்ட்டும் கிடையாது, ஜஸ்ட் அந்த குழந்தைங்க மட்டும் தான் வருவாங்க, வெறும் ஹியூமன் ரிசோர்ஸ் மட்டும் தான் இருக்கும், எதுவுமே கிடையாது எங்ககிட்ட. அப்போது அங்கே இருக்க குழந்தைங்களுக்குலாம் வந்து ரொம்ப ஆர்வமாக காலையில் 5 மணிக்கு இருந்து வருவாங்க, வெறுங்காலில் ஓடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதை பார்க்கும்போது ஏதோ கனவு இருக்குது அந்த குழந்தைங்களுக்கு, அந்த கனவை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து முடிஞ்சிருக்கு, நம்மளால் முடிஞ்சிருக்கு அவங்களுக்கு வழிகாட்டணும்னு சொல்லிட்டு இறங்கி ஸ்டார்ட் பண்ணோம். அப்படி பண்ண காலகட்டத்தில் நிறைய நண்பர்கள் உதவி பண்ண வந்தாங்க, நிறைய இடத்துல வந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வெல்விஷர்ஸ்லாம் வந்து நான் பண்ணுறத கேள்விப்பட்டதுக்கப்புறம் அவங்களாம் வந்து பண்ண வந்தாங்க. அந்த இன்சிடெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து இது ரெப்ரசன்ட் இந்தியா, ஒரு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 15 ஆண்டுக்கெலாம் வந்து இந்தியன் டீமுக்கு யாரும் விளையாடாமல் இருந்தாங்க குத்துச்சண்டை போட்டியில். அப்போ நாங்கள் ட்ரெயின் பண்ண அந்த சொன்னல அந்த ஃபிஷர்மேன் போக்ஸ்லேருந்து ஒரு குழந்தை மட்டும் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ப்ரோக்ரஸ் பண்ணி ஒரு 8 ஆண்டுகளில் 2004 ஆரம்பித்து 2010 காமன்வெல்த் கேம்ஸ் இந்தியன் டீமில் வந்து இடம் பிடிச்சி இருந்தால் போல் இ ரெப்ரசன்ட் இந்தியா அண்ட் காட் அ ஜாப் இன் ரயில்வே. ஸோ அது ஒரு மைல் ஸ்டோனாக நான் பார்க்குறேன். ஏன்னா எல்லா குழந்தைக்கும் வாய்ப்பு கொடுத்தா சாதிப்பாங்கன்றதுக்கான ஒரு பெரிய இது நடந்துச்சு அந்த ஸ்டைமில். ஸோ அது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஸ்கூலில் டீச்சர் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன், வேல்யூ எஜுகேஷன் டீச்சராக நான் ஜாயின் பண்ணேன் 2005 பாலமந்திர் காமராஜ் ட்ரஸ்ட்னு ஒரு ட்ரஸ்ட்டில் ஜாயின் பண்ண வாய்ப்பு கிடைச்சது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலில் கிரவுண்ட் இருக்கும், ஆனால் அந்த அளவுக்கு மேடு பள்ளமாக ரொம்பவும் என்ன சொல்கிறது, ஒரு லெவலிங்காக இருக்காது, கீழே வந்து அடிபடுற மாதிரி இருக்கும். அங்கே இருக்க குழந்தைங்கள்லாம் வந்து முக்கால்வாசி பெயிண்டிங் ஜாப் பண்ணுறவங்க, இல்லை ஸ்டண்ட் ஒர்க் பண்ணுவாங்க, இல்லை ஏதாவது ஒரு வார்னிஷ் பண்ணுறது, டான்ஸு, இந்த மாதிரியான ஒரு டெய்லி வேஜ் இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணிட்ருப்பாங்க. பெரிய லெவலில் அதுவும் அந்த ஏரியாவே இருக்காது. அப்போ நான் ஒர்க் பண்ண ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அந்த இம்பேக்ட் பயங்கரமாக இருக்கும். ஒரு 3000-4000 ஃபேமிலிஸ் வந்து ஸ்லம் டெவலப் இருப்பாங்க. அந்த குழந்தைங்களுக்கு எந்த வாய்ப்புமே இருக்காது. வீட்டுக்கு இங்கேருந்து ஸ்கூல் விட்டு போனாக்கா அவங்களுக்கு வந்து அங்கே இருக்க ஏரியாவில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியும் ஒரு ஸ்லம்னு என்னெல்லாம் இருக்கும் அந்த மாதிரியான சூழ்நிலை தான் இருக்கும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா அவங்களுக்கு வந்து 2006 வாக்கில் வந்து ஒரு யூரோ கேம் நடக்குது, யூரோப்பியன் கேம்ஸ் நடக்குது, ஃபுட்பால் நடக்குது. அதை நான் வந்து அப்சர்வ் பண்ணும்போது அந்த பசங்க தன் அறியாமல் ஒரு பழைய பாலை வச்சுக்கிட்டு ஓடிட்டு இருந்தாங்க, ஒரு பாலை ஒரு 50 பேர் தொட்டிட்டு இருப்பாங்க போயிட்டு. அப்போ நான் வந்து பார்த்தேன், ஓ என்னடா இந்த குழந்தைங்க ஒரு பாலை எத்தனை பேர் தொட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் என்னோட தெரிஞ்ச நெட்ஒர்க் மூலமாக சேர்ந்த பசங்களுக்கு இப்போதைக்கு ஃபுட்பால் சொல்லிக் கொடுக்க முடியும் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பழைய பாலை ஒரு இரவல் வாங்கி ஆரம்பிச்சது தான் அந்த ஃபுட்பால் அகாடமி ஆரம்பிச்சது. அப்போதான் பால் மட்டும் வந்தா போதாது, அதுக்கு கோச் தேவைப்படுது. அப்போ ஒரு ஃப்ரெண்டு மூலமா நான் கேட்கறேன், அவர் வந்து சுரேஷ் சார்னு ஒருத்தர் ஃபிஃபா ரெஃபரியா இருக்காரு. அவர் என்ன பண்ணாரு, அவருக்கு தெரிஞ்ச ரெண்டு கோச் அனுப்புறாரு சொல்லி கொடுக்கறதுக்கு குவார்ட்டர்லி எக்ஸாம் லீவ்ல. ஆரம்பிச்சு பார்த்தா நல்ல ரெஸ்பான்ஸ், பசங்களுடைய ஒரு அவங்களுடைய பஞ்சுவாலிட்டி, அவங்களோட டிசிப்ளின் எல்லாமே மாறுதல் நடக்குது அந்த ஸ்கூல்ல. அந்த மாறுதல் வந்து ரொம்ப எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த குழந்தைங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட்லாம் பண்ணுறோம். அப்போ என்னுடைய இன்னொரு வெல்விஷர் திரு விருந்த பிரகாஷ் மாத்தூர், அவர் வந்து கிட்டு வாங்கி கொடுக்குறாரு ஃபஸ்ட்டு வாட்டி எல்லா பசங்களுக்கும். அப்புறம் அந்த கிட்டெல்லாம் போட்டிருந்தா பசங்களுக்கு இன்னும் உற்சாகம் மாறுறாங்க. அப்புறம் ஸ்கூல் டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணுறோம், அந்த ஸ்கூல் டீம் ஃபார்ம் பண்ணி அதை ரெகுலராக பராமரிக்கிறோம். அந்த குழந்தைங்களுக்கு கோச்சிங் அப்புறம் கேம்ப் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண பண்ணுன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றங்கள் உருவாகிட்டே வருது. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல்லேருந்து ஒரு ஒரு 8-10 பசங்க பார்த்தீங்கன்னா தே ஃபினிஷ் த பிபிஎட் முடிச்சுட்டாங்க. முடிச்சுட்டு பெரிய பெரிய ஸ்கூல்ஸில் வந்து இப்போ பிடிச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. ஸோ அதில் ரெண்டு பேர் எம்ஃபில் முடிச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் பேட்ச்லேருந்து, ஒரு ரெண்டு பேர் எம்பிஎட் முடித்தாங்க, இன்னும் ஒரு 5-6 பேர் வந்து பிடி சாராக முடிச்சுட்டு இப்போ ஸ்கூல்ஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. பெரிய சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ்லலாம் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ அந்த ஏரியாலே பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்தடுத்து அவங்களுக்கு ஒரு விஷன் கிடைச்சிருக்கு, ஓ நமக்கு இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் ஜாப்ஸும் போக முடியும், ஃபிட்னஸ் ட்ரெய்னராகவோ இல்லை கோச்சாவோ இல்லை பிடி சாராகவோ போக முடியுன்ற ஒரு நம்பிக்கை வாழ்ந்துருக்கு அவங்களுக்குள்ள. அது ஒரு பெரிய மாற்றமாக நான் பார்க்கறேன். இன்னைக்கு அந்த அந்த பாலமந்திர் பள்ளி வந்து இப்போ மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி அதை அந்த ஸ்கூலை வந்து ஒரு நல்ல கிரவுண்டெல்லாம் போட்டு கொடுத்து வலையெல்லாம் அடித்து கொடுத்து நிறைய என்கரேஜ் பண்ணுறாங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் அவங்க ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் இன்னும் நிறைய பசங்க வருஷம் வருஷம் அங்கேருந்து ப்ரமோட் ஆகி வந்துட்டே இருக்காங்க. அது ஒரு அங்கேருந்து ஒரு ப்ரொடக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. அதை தான் ஃபஸ்ட்டு மாடல். ஃபஸ்ட்டு ஸ்கூலில் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம், இந்த மாதிரி கிராமங்களில் இங்கெல்லாம் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம்.
கோச் வந்து எப்பவுமே பாசிட்டிவா இருப்பாரு, அவரு மட்டுமே வந்து என்ன டவுன்ஸ்ல இருந்தாலுமே வந்து மோட்டிவேட்டடா பாக்கணும் அப்படின்ற அந்த தாட் ப்ராசஸ வந்து பசங்க மனசுல விதைக்கிறதாகட்டும், அந்த மைண்ட் செட்டை உருவாக்குறதாகட்டும், இது வந்து ஒரு கோச்சோட ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு, ஒரு தார்மீக கடமை. பட் இருந்தாலும் ஆணைக்கும் அடி சறுக்கும் இல்லைங்களா? ஸோ என்னடா இது, நம்ம இப்படி ஒரு விஷயம் எந்த விதமான ஒரு பின்புலமும் இல்லை, நம்ம ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறோம், ஆரம்பிச்சு ரன் ஆகும்போது தான் யாராவது ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்றாங்க, இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா உங்களை நீங்க எப்படி பேலன்ஸ் பண்றீங்க தனிகை? உங்களை நீங்க எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கிறீங்க இந்த மாதிரியான அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல?
ஸோ எனக்கு அப்பப்போ கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா, ஏ லீடர் ஷுட் பி அ செல்ஃப் மோட்டிவேட் பர்சன். ஸோ அடுத்தவங்க என்கரேஜ் பண்ணுறாங்க, அடுத்த சூழ்நிலை சரியாக இருக்கும் அப்படின்னு கிடையாது. நம்ம இறங்கி சரி பண்ண ஆரம்பித்தாலே அந்த சூழ்நிலைக்கு தானே நமக்கு சாதகமாக அமைஞ்சிரும் நம்பி அப்பயுமே நம்பிட்டு இருக்கேன். அதை நம்பி தான் போயிட்டு இருக்கேன். நீங்கள் சொன்ன மாதிரி செல்ஃப் மோட்டிவேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ கோச். எப்பவுமே சாதகமாக நமக்கு எப்பவுமே எல்லா சூழ்நிலையும் அமையாது. நமக்கு அமையாத சூழ்நிலை நம்ம சாதகமாக சீக்கிறதுக்கு நான் போராட்டம் கண்டிப்பாக தொடர்ந்து தான் இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் வந்து சில ஃபிலான்தெரபிஸ்ட் நிறைய பேர் வந்து கண்ணுக்கு தெரியாதவங்க சில பேர்லாம் வந்து நமக்கு உந்துதலாக இருந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி இந்த தேசம் என்னென்ன நினச்சிட்டு இருக்குனாக்கா, இந்த தேசத்துடைய கண்ணோட்டத்தை நான் பார்க்குறோம்னாக்கா, எஸ்பெஷலி இந்த செக்டர் ஆஃப் என்ஜிஓவில் எல்லாருக்கும் ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அப்புறம் வந்து ஒரு படிப்புக்கு உதவி பண்ணணும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதியோர் இல்லம் இல்லை இந்த மாதிரி உணவு இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரொம்ப அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப டச்சியாக இருக்கும் எல்லாருக்கும். அதாவது வந்து இம்மீடியட் எஃபெக்ட் பார்க்க முடியும் அதுல. ஆனா இந்த ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா இட்ஸ் அ லாங் டேர்ம், என்ன சொல்றது, ஒரு பயன் தரக்கூடியது. எப்படின்னாக்கா ஒரு ஒரு மனுஷனோ ஒரு குழந்தையோ எவ்வளோ 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 நாள் ரொம்ப ஆரோக்கியமா எவ்வளோ ஸ்ட்ரென்த்தா இருக்காங்களோ அதை வச்சுதான் அந்த தேசத்துடைய ஒரு எக்கனாமிக் டெவலப் ஆகும்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒருத்தர் நம்ம வீட்லயே ஒரு பெரியவங்களோ இல்ல சம்பாதிக்கிற மனுஷங்களோ உடம்பு எல்லாம் படுத்துட்டாங்கன்னா அந்த வீட்டோட ஏர்னிங் பவர் கம்மி ஆயிடும். ரெண்டாவது மெடிக்கல் பில் அதிகமாயிடும். ரெண்டாவது அவங்களுடைய பொருளாதாரமும் மற்ற விஷயங்களும் ரொம்பவும் பாதிக்கப்படாது. ஆனா அதே வீட்டுல ஒரு எல்லாருமே ஒரு ஆரோக்கியமா இருக்காங்க அப்படின்ற ஒரு பட்சத்துல அந்த வீட்டுல மெடிக்கல் செலவோ இல்ல வந்து பொருளாதார சீரழிவோ இல்ல மன வருத்தங்களோ இருக்காது. ஸோ அதை முன்னிட்டு பாத்தீங்கன்னா இந்த ஹெல்த் செக்டர், அதாவது டாக்டர் கிட்ட போறதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய முதல் விஷயம் அவங்க எல்லாருமே ஆரோக்கியமா இருக்கணும்னா ஒரு ஸ்போர்ட்ஸ கத்துக்கிட்டாங்கன்னா, ஒரு குழந்தை இப்ப நான் வந்து சின்ன வயசுல ஸ்போர்ட்ஸ் கத்துக்கிட்டதால நான் வந்து ஒரு ஜிம்முக்கோ ஒரு டாக்டர் கிட்டே போறதுக்கு முன்னாடி முதல்ல நான் என்னுடைய உடம்பு சரி பண்ணிக்கிறது தேவையான பேசிக் ரெக்குவயர்மெண்ட், வாக்கிங் பண்றது, எக்ஸசைஸ் பண்றது, புஷ்அப் பண்றது, ஸ்குவாட் பண்றது, இந்த மாதிரியான ட்ரைனிங் டெக்னிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுனால நான் வந்து முதல்ல நான் சரி பண்ணிக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் டூல் எங்கிட்டே இருக்கு. ஸோ நான் போய் எங்கேயும் போயிட்டு அதுக்கு இரவல் வாங்க வேண்டியதில்லை. ஒரு 10க்கு 10 இடம் இருந்தால் போதும் அதை வந்து சரி பண்ணிக்கிறதுக்கான ஸ்கோப் நிறையவே இருக்கு. ஸோ அதுதான் அந்த ஸ்போர்ட்ஸில் கூடிய ஃபஸ்ட்டு பேஸை நான் பார்க்குறேன். ஒரு குழந்தைக்கு நல்ல விளையாட கற்று கொடுத்துருன்னா அது வீக்கெண்டோ இல்லை வீக் டேஸ்லேயோ ஏதோ ஒரு நல்ல போய் ஒரு மணி நேரம் விளையாட்டு வரும் போயிட்டு அப்போ அதுக்கான விளையாடும் போது அதுக்கு தேவையான ஸ்ட்ரென்த் கிடச்சிரும். அப்போ அதுக்கு தேவையான அந்த சக்தியும் வந்துடும். அப்போ அவங்க வந்து இந்த மாதிரி தேவையில்லாத பேச விஷயங்களுக்கு போக மாட்டாங்க, ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஸோ அதை மட்டும் தான் நாங்கள் ப்ளே ஃபார் ஹெல்த் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். லாங் டேர்மாக நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நிகழ்வுகள் இருக்கு பார்த்தீங்களா, எனக்கு உந்துதல் கொடுக்க பார்த்தீங்கன்னாக்கா இஃப் யூஆர் டூயிங் அ குட் ஒர்க் த காட் வில் த ஃபண்ட் ரைஸ் சொல்லுவாங்க. நம்ம பண்ணுற நல்ல காரியமாக இருந்தால் கடவுள் நமக்கு அதுக்கான வேலைகளை செய்வார்னு சொல்கிற மாதிரி நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தால் கூட தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் அந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதுனால நம்புறேன் நான்.
கண்டிப்பா கண்டிப்பா நிச்சயமா நல்ல நிறைய நல்ல விஷயங்களை நீங்க கொண்டு வரீங்க. ஒரு ஸ்ட்ராங்கான சமுதாயத்தை உருவாக்குற ஒரு அருமையான முயற்சி எடுத்திருக்கீங்க தனிகை. ஸோ அதற்கான பலன் நிச்சயமா இருக்கும். பட் இருந்தாலும் இது மக்களுக்கும் தெரியணும்ன்றதுக்காக தான் இந்த கேள்வியவே நான் கேட்டேன். இப்போ நீங்க என்ன விதமான ஒரு ப்ராஜெக்ட பண்ணணும்னு நினைக்கிறீங்க அண்ட் என்ன விதமான ஒரு சப்போர்ட் எதிர்பார்க்கறீங்க தனிகை? என்ன இப்ப செய்யணும்னு உங்களோட விஷன்ல இருக்கு?
சராசரியா எங்களோட விஷன் ஃபர்ஸ்ட் ஃபார்மோஸ்ட் விஷன் பார்த்தீங்கன்னா எவ்ரி சைல்ட் டிசர்வ்ஸ் டு பிளே. அதாவது இந்திய தேசத்துல இருக்கிற குழந்தைங்க எந்த மூலையில இருந்தாலும் அந்த குழந்தைங்களுக்கு வந்து விளையாட்டு போய் சேரணும். விளையாட்டுனா ஒரு ப்ராப்பரான விளையாட்டு, அந்த கண்ணாமூச்சி ஓடுபிடி அந்த மாதிரி இருந்தால் கூட ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்ஸ் அவங்க கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கைக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நாங்கள் ப்ளே ஃபார் ஆல் அப்படின்ற ஒரு ஸ்கீம் வச்சுருக்கோம் நாங்கள், அண்டு ப்ளே ஃபார் ஹெல்த்னு ஒரு ஸ்கீம் வச்சுருக்கோம். இந்த ரெண்டு ஸ்கீமுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக விளையாடுங்க அப்படின்ற ஒரு ஸ்கீம், இன்னொன்று வந்து ஸ்போர்ட்ஸ் ஃபார் ஆல்ன்றது எல்லாரும் விளையாடுங்க அப்படின்றது. இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் இருக்க குழந்தையாகட்டும் இல்லை சிட்டியில் இருக்கிற ஸ்லம்ல குழந்தையாகட்டும் ஒரு ஹப் நடத்துறதுக்கு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 2.5 lakhs தேவைப்படுது. அதாவது ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு 200 நாள் அந்த பசங்களுக்கு கோச்சிங் ஃப்ரீயாக கொடுக்கணும், அப்புறம் அவங்களுக்கு வந்து சரியான விளையாட்டு உபகரணங்கள் கொடுக்கறதுக்கு, அப்புறம் அவங்களுக்கு விளையாட்டு எக்ஸ்போஷர் டோர்னமெண்ட் கூட்டு போகிறதுக்கு, ஒரு ஸ்போர்ட்ஸ் கிட்டை கொடுக்கறதுக்கு 40-50 குழந்தைங்களுக்கு வந்து சராசரியா ஒரு வருஷத்துக்கு 200 நாள் அவங்க வந்து விளையாடணும், அதாவது மண்டே டு ஃப்ரைடே விளையாடணும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து ஒரு 2.5 lakhs தேவைப்படுது. அந்த 2.5 lakhs பார்த்தீங்கன்னாக்கா அந்த குழந்தையுடைய கோச் ஒரு ட்ரெயினருடைய காஸ்ட், அப்புறம் அவங்களுடைய பர்சனல் ஸ்போர்ட்ஸ் கிட்டு, அப்புறம் அவங்களுக்கு தேவையான விளையாட்டு உபகரணங்கள், அப்புறம் அவங்களுக்கு தேவையான போட்டிகளுக்கு அழைத்து செல்வதற்கான செலவு, இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 2.5 lakhs மினிமம் இருந்தால் தான் அந்த குழந்தைக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சராசரியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவான அளவு தான். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு ஒரு 100 ரூபா இருந்தால் போதும், அந்த 100 ரூபால 150 ரூபா அந்த ஒரு மாதத்துக்கு நாங்கள் கோச்சிங் கொடுக்க முடியும். அந்த மாதிரி நிறைய ஹப் ஸ்டார்ட் பண்ணணும், நிறைய இடங்களுக்கு விளையாட்டு எங்கெல்லாம் போய் சேராமல் இருக்கோ அங்கெல்லாம் போய் சேரணும் அப்படின்றது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்குது. இந்த ஸ்கீம்ல பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஒரு கிராமத்து குழந்தையோ இல்லை ஸ்லம் குழந்தைங்களோ அடையாளம் கண்டுபிடிச்சி அந்த இடத்த கண்டுபிடிச்சி நாங்கள் அதையே சரி பண்ணி கொடுத்து பண்ணுறதுக்கு இந்த பணம் போதுமானதாக இருக்கும். இப்போது எங்களுக்கு அடுத்த வருஷம் அதாவது கம்மிங் நெக்ஸ்ட் 2022-2023 பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு இன்னும் 5 ஹப் ஸ்டார்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணுறோம். ஒரு 5 ஹப் ஸ்டார்ட் பண்ணோன்னா எங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 12.5 லேக்ஸ் தேவைப்படுது ஒரு வருஷத்துக்கு. எங்களுக்கு அந்த 12.5 லேக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே டைமாக கிடைக்கணும் அவசியம் கிடையாது, அதை வந்து வெவ்வேறு மாத ஒரு சில பேர் டொனேஷன் வந்து மாதாந்திர டொனேஷனாக கொடுக்குறாங்க, சில பேர் வந்து அக்கேஷனலாக கொடுப்பாங்க, சில கம்பெனிஸை கனெக்ட் பண்ணுவாங்க, சில பேர் வந்து சில கம்பெனிஸ் வந்து இது மாதிரியான அவங்களுக்கு மைலேஜுக்காகவும் இல்லை அவங்களுடைய சிஎஸ்ஆர் ஃபண்டிங்காகவும் கொடுப்பாங்க, விசிபிலிட்டி இருக்கும். இப்போ அவங்க ஜெர்சி ஷார்ட் கொடுத்தாங்கன்னா அவங்களுடைய யூனிஃபார்மில் நாங்கள் அதை போட முடியும், பிரிண்ட் மீடியாவில் கொண்டு வர முடியும், அதுக்காக கூட சில பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ நாட் ஓன்லி ஃபண்டாக மட்டும் கொடுக்கணும் அவசியம் இல்லை, அவங்க அதுக்கான பந்து வாங்கி தரலாம், இல்லை விளையாட்டு உபகரணங்கள் வாங்கி கொடுக்கலாம், இல்லை ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம், ஏதோ ஒன்று விஷயங்களை டைரெக்டாக அவங்க கூட பண்ணலாம். ஸோ அந்த 2.5 லேக்ஸ்ன்றது இட் கேன் பி இன் கைண்ட் அண்ட் டொனேஷன்ஸாக கூட இருக்கலாம். ஸோ ஒரு 50 என்னுடைய ஆர்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 250 குழந்தைங்க அடுத்த ஒரு வருஷத்துக்கு விளையாடுறதுக்கு தேவைப்படுற விஷயம் தான். கண்டிப்பாக இந்த குழந்தைங்க எல்லாமே வருங்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக இருப்பாங்க, மேலும் அவங்க வந்து தொழில்முறை இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அடிஷ்னலாக இதை படிக்கும்போது அவங்களும் நாளைக்கு ஒரு பிடி டீச்சராகவோ இல்லை ஒரு ட்ரெய்னராகவோ யோகா கோச்சாவோ இல்லை ஃபுட்பால் கோச்சாவோ இல்லை பாக்ஸிங் கோச்சாவோ போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு.
இந்த ஒரு ப்ராஜெக்ட் மூலமாக நீங்கள் ஒரு 5 டிஃப்ரெண்ட் டெவலப்மெண்ட் ஜோனை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பட் இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் மூலமாக எவ்வளோ பேர் பெனிஃபிட் அடைவாங்க?
டைரக்டாக பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 800 குழந்தைங்க வந்து போகிறாங்க, அதாவது ஃபர்ஸ்ட் என்ரோல் ஆகிட்டு போகிறது பசங்க மட்டும் 800 பேர் இருக்காங்க. அதில் வந்து ஸ்டாண்டர்டாக வந்து போகிற பசங்க பார்த்தீங்கன்னா ஒரு 500 பேர் வந்து ரெகுலராக வராங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா எங்களால் ஒரு இந்த ஃபண்டு இந்த மாதிரி கிடச்சதுன்னா ஒரு 1000-1500 பேரை நாங்கள் ரீச் பண்ண முடியும். அப்போ ஒரு 1000 பேர் வந்து அதுக்கு பயனடைவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்போர்ட்ஸ் மூலமாக வேலை கிடைக்காம இருக்க சில கோச்சஸ் இருப்பாங்க, சில பேர் பிளேயர்ஸ் இருப்பாங்க, வெட்டரன்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு இது ஒரு பார்ட் டைம் ஜாபாக கிடைக்கிறதுக்கோ இல்லை ஃபுல் டைம் ஜாபாக கிடைச்சாலும் அவங்களும் அதை வச்சு அவங்களுடைய லைஃபை மூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு அடுத்த கட்டமாக. அடுத்தது பார்த்திங்கன்னா அது சார்ந்த தொழில்கள் பார்த்திங்கன்னா இப்போ ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் தைக்கிறவங்க, அப்புறம் பந்து தைக்கிறவங்க, அப்புறம் டயட் கொடுக்குறவங்க, இந்த மாதிரி அந்த அந்த எக்கோ சிஸ்டம் ஃபுல்லாகவே டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக.
ஃபண்டாஸ்டிக். கிட்டத்தட்ட 2004 இந்த அகாடமியை ஸ்டார்ட் பண்ணீங்க, கிட்டத்தட்ட 18 இயர்ஸ் ஆக போகுது. இந்த 18 ஆண்டுகளில் எவ்வளோ மாணவர்கள் உங்கள் மூலமாக பயனடைஞ்சிருப்பாங்கன்னு ஒரு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க தனி?
ஸோ நம்ம சொன்ன மாதிரி தான், நான் ஆரம்பிக்கும் போது வெறும் 5 குழந்தைங்களை வச்சு தான் ஆரம்பித்தோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கடந்த 18 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 3000 குழந்தைங்களுக்கு மேலே வந்து டெவலப் ஆகி வெளில போயிருக்காங்க. அதில் ஒரு அதாவது 3000 குழந்தைங்கன்றது டோட்டலாக வந்து போனவங்க எல்லாமே. அவங்க பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நிறைய பேர் நிறைய ப்ரொஃபஷனில் டெவலப் ஆகிருக்காங்க. ஒரு 10 பேர் வந்து ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸ், கவர்மெண்ட் ஜாப்ல, ரயில்வேஸ்ல, இன்கம் டேக்ஸ், அப்புறம் வந்து ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் ஜாயின் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் பேர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க, கொஞ்சம் பேர் இந்த மாதிரி பிடி சாராக இருக்காங்க, சில பேர் கோச்சாக இருக்காங்க. ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு 3000 பேர் பயனடைஞ்ச வந்து பெனிஃபிட் ஆனால் கூட அதில் ஒரு 300 பேர் கிட்ட வந்து இந்த மாதிரி ப்ரொஃபஷனலாக இருக்காங்க, 10% வந்து ப்ரொஃபஷனல் எடுத்திருக்காங்க.
ஓகே ஓகே ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங், வெரி இன்ட்ரெஸ்டிங். அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 80கள் 90கள் அப்படின்லாம் வந்து பார்க்கும்போது அந்த டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் வந்து பெருசாக கிடையாது. அதாவது நம்ம ஒளியும் ஒளியும் பார்த்த காலங்களில் இருந்து ஸ்லோவாக டெலிவிஷன் ரேடியோ அப்படின்னு ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஃபோக்கஸ் நிறைய பண்ண முடிஞ்சது எல்லாராலையும், சரிங்களா? ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் இருக்க சில்ட்ரன்ஸுக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ், எக்கச்சக்கமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. கேமிங் இருக்குது, மொபைல் இருக்குது, நிறைய இருக்குங்க, சரிங்களா? ஸோ இதுக்கு நடுவில் ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற இந்த விஷயத்தை இப்போ பசங்க எப்படி பார்க்குறாங்க?
ஸோ நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப அற்புதமான கேள்வி. இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு பேசிக்கான விஷயம் என்னன்னாக்கா, நமக்கு ஒரு பார்ட்னர், அதாவது ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாலும் பார்ட்னர் கிடைச்சாங்க, நல்ல பார்ட்னர் கிடைச்சாங்கக்கா, அதுக்குள்ள நம்ம போயிடுவோம் நம்ம. அதாவது வாய்ப்பு கிடைக்காதது தான் பசங்க வந்து இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க கேட்ஜெட்ல போய் மாட்டோம். இப்போ அந்த குழந்தைக்கு அருகாமையில், அதாவது வந்து தொடக்கூடிய தூரத்துல ஒரு 5-10 நிமிஷம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்க்குள்ள அவங்களுக்கான அந்த விளையாட்டு அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா எல்லா பேரண்டும் அனுப்ப ரெடியா இருக்காங்க, எல்லா குழந்தைங்களும் வந்து விளையாட ரெடியா இருக்காங்க. இப்ப எங்களுடைய ஸ்போர்ட்ஸ் ஹப்ல வரக்கூடிய குழந்தைங்க ஒரு இருக்காங்கன்னா அத்தனை பேருமே பாத்தீங்கன்னா ஒரு டேங்க், அந்த டேங்க் எல்லாருமே அசம்பிள் ஆயிடுவாங்க, டெய்லி அசம்பிள் ஆவாங்க. ஏன்னா பிகாஸ் அவங்களுக்கு கேட்ஜெட்டை விட இது கொடுத்துருக்குன்றதுக்கு இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள். அந்த வாய்ப்பு கிடைக்காதனால்தான் அந்த பசங்க அங்க போறாங்க. பேரண்ட்ஸும் அந்த வாய்ப்பு வீட்டு வெளில போனா பசங்க கெட்டு போயிடுவாங்க அப்படின்ற பயத்தினாலதான் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு கேட்ஜெட் கொடுக்குறாங்க, கண் முன்னாடி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல நல்லது நடக்குது, பக்கத்துலயே நடக்குதுன்னா கண்டிப்பா எல்லா பேரண்ட்ஸும் சேஃப்டி மெஷர்ஸோட அனுப்பி.
இப்ப இருக்க மைண்ட் செட்டாவே எப்படி இருக்காங்கன்னா, எல்லாமே டக்கு டக்குன்னு நடந்துடணும், உடனே ரிசல்ட் கிடைச்சிடணும், உடனே சக்சஸ் பாத்துடணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கிறதா ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. பட் ஏர்லியர் டேஸ்லலாம் எப்படி இருக்கும்னா, ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்சி அண்டு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டிசிப்ளின், அந்த ரெகுலாரிட்டி, இது எல்லாமே டெவலப் ஆகி ஸ்லோவாக தான் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
இந்த சேலஞ்ச் வந்து எப்பவுமே எங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்குது. எஸ்பெஷலி இது வந்து பசங்களுக்கான பிரச்சனை கிடையாது, இது வந்து பேரண்ட்ஸ்க்கான ஒரு பெரிய சேலஞ்சாக நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா அந்த குழந்தைய சேர்க்கும் போது, அதாவது கொண்டு வந்து சேர்க்கும் போது அவங்களுக்கு வந்து அந்த குழந்தை விளையாடினா போதும், ஆரோக்கியமாக இருந்தால் போதும் அப்படின்ற மனநிலை இருப்பாங்க பேரண்ட்ஸ் ஒரு 10 வயசில் கொண்டாந்து விடும்போது. ஆனால் அதே பேரண்ட் வந்து அந்த பையன் வந்து ஒரு 12வது படிக்கும் போதோ இல்லை காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போகும்போதோ அவனுக்கு வந்து இதனால என்ன லாபம் இருக்குது, என்ன லாபம் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஃப்ரீ சீட் கிடைக்கணும், அவங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்ற அந்த உந்துதல் அவங்களுக்கு வந்து பயங்கரமாக வரதுனால கொஞ்சம் அவங்க வந்து பதற்றப்பட்டு நிறைய விஷயங்களை கடைசி நிமிஷத்தில் வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. ஆனால் 10th 12th வரும்போது இல்லை ஏதாவது வரும்போது அவங்கள வந்து விளையாட அலோவ் பண்ணாமல் அவங்கள வந்து டைவெர்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் நான் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா, பொறுத்தார் பூமி அல்வார்ன்றுவாங்க அது மாதிரி. ஸோ பேஷன்ஸ் வில் பே கண்டிப்பாக. அந்த இன்னைக்கு நிறைய ஓப்பனிங்ஸ் வந்து வெவ்வேறு வகையாக வந்துட்டு இருக்கு ஸ்போர்ட்ஸில். அதுக்கு குறைந்தபட்சம் ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வயசில் ஒரு குழந்தை வந்து ஜாயின் பண்ணதுன்னா அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு அந்த குழந்தை பொறுமையாக அந்த ஃபீல்டில் தக்க வச்சுக்கிட்டாக்கா அதுக்கான சரியான பலன் வந்து அந்த குழந்தைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இடைநிற்றலோ ஒரு ஸ்கூலுக்கு போகிற குழந்தை நடுவில் ஸ்கூலோட நின்னா எப்படி அதால் பர்ஃபார்ம் பண்ண முடியாதோ அதே மாதிரி தான் ஸ்போர்ட்ஸும், அவனோட பர்ஃபார்மன்ஸும் போயிடும், அவனுடைய அடுத்த கட்டத்துக்கான அடுத்த வேலையும் போயிடும். ஸோ அதனால் ஜாப்ஸ் இருக்குது. ஆனால் அந்த ஜாப்ஸை பிடிக்கணும்னா அவங்க ப்ரொஃபஷனலாக நிறைய கோர்சஸ் வந்துருச்சு. இன்றைக்கி வந்து ஒரு 33 வகையான கோர்சஸ் வந்திருக்கு ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் மட்டும். அந்த கோர்ஸை எடுத்து பண்ணாலே அவங்களுக்கு ஜாப்ஸ் வந்து கேரண்டியாக இருக்குது. அதை வந்து தெரிஞ்சுக்கணும், அந்த அடுத்து வரக்கூடிய தலைமுறை வந்து அது தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி நியூ ஃபீல்டு, நியூ இயரான்னு சொல்லுவாங்க ஸ்போர்ட்ஸோட, நியூ இயராக நிறைய வளர்ந்துட்டு வருது. அதை வெளியே அது தெரிய மாட்டேன், தெரியாமல் இருக்குது. ஏன்னா வெறும் அவங்களுக்கு வந்து டாக்டர், இன்ஜினியர், அப்புறம் இந்த மாதிரியான கம்ப்யூட்டர் ஃபீல்டு தான் தெரிஞ்சிருக்க தவிர இந்த மாதிரி ஃபீல்டு வளர்றது தெரியாமல் இருக்காங்க. அதை எஜுகேட் பண்ணணும். அது வந்து ஒரு நல்ல அகாடமி, ஸ்போர்ட்ஸ் அகாடமிஸ், கோச்சஸ்ஸு, அப்புறம் கவர்மெண்ட்லாம் கூட சேர்ந்து அதை என்கரேஜ் பண்ணலாம். கண்டிப்பாக எல்லாருக்கும் ஜாப் இருக்குது, பொறுமை தான் வேணும், பொறுமை வேணும். அதே நேரத்தில் வந்து கன்சிஸ்டண்டாக பண்ணணும், ட்ராப் ஆகக்கூடாது.
இந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் யாருக்காவது நன்றி சொல்லணும் இல்லை யாரையாவது பாராட்டணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயமாக செய்யலாம்.
ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இதில் நான் வந்து முக்கியமாக நன்றி தெரிவிச்சுக்கணும்னா எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசான்கள், முக்கியமாக என்னுடைய எனக்கு பேசிக்காக நான் வந்து விளையாட்டை தேர்ந்தெடுத்து காரணமாக இருந்த என்னோடய ஹிந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் அண்ட் சிக்ஸஸ் கிளப், இந்த ரெண்டு பேர் இல்லைனா அந்த கேம்ஸ் கற்றுக்கவே முடியாதனால. அதுக்கு அடுத்தபடியாக திரு ஜெயகோபால் என்னுடைய குரு, அவருடைய லைஃப்பில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண ஒருத்தர். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா என்னோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே வந்து என்னுடைய விளையாட்டு பயணத்துக்கு எப்பவுமே தடையாக இருந்ததில்லை. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் நான் எப்பவுமே நன்றி சொல்லி ஆகணும். தீரேந்திர பிரகாஷ் மாத்தூர் சார் அவங்க, அவங்க ஃபேமிலி, அவங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும். அதுக்கடுத்தது என்னுடைய ட்ரஸ்டீஸ், போர்ட் மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்விஷர்ஸ், இவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க் பண்ணணும். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கொஞ்சம் பேர் இருக்காங்க, திரு சுரேஷ் அண்ட் ராஜேஷ், இந்த மாதிரி அவங்களுக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணணும். என் கூட பயணம் பண்ண நிறைய தொண்டாளர்கள் இருக்காங்க, எஸ்பெஷலி தனசேகர், கோட்டி அண்ட் அதுக்கப்புறம் சுரேஷ் சார். ஸோ என்னோடய இன்னொரு பயணத்தில் வந்து நான் ஒர்க் பண்ண ஒரு ஃபவுண்டேஷன், மாஃபா ஃபவுண்டேஷன், அந்த மாஃபா ஃபவுண்டேஷனில் வந்து திரு லதா பாண்டியராஜன் மற்றும் பாண்டியராஜன் அவங்க ரெண்டு பேருமே இந்த விளையாட்டுத் துறைக்கு ரொம்பவும் என்னோட விஷனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க கடந்த ஒரு 14 ஆண்டுகளாக. அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். என் கூட பயணம் பண்ண பயிற்சியாளர்கள், கோஆர்டினேட்டர்ஸ், அவங்களுக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன்.
ஒரு ஹெல்த்தியான சொசைட்டி உருவாகணும்னா என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
ஆரோக்கியமான சமுதாயம் உருவாகணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்குது. அதாவது ஆரோக்கியமான சமுதாயம்னாக்கா ஒரு டாக்டர்கிட்ட போகாமல் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்குது. அப்போ அந்த அதுக்கான அடிப்படை தேவை வந்து ஹாஸ்பிட்டல் கிடையாது. அதாவது நிறைய ஹாஸ்பிட்டல் கட்டி வச்சு, மருந்து கண்டுபிடிச்சி வச்சு, நிறைய லேபரேட்டரி கண்டுபிடிச்சி வைக்கிறது வந்து முக்கியம் கிடையாது. அதுக்கு பதிலாக ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமி, அதாவது வந்து ஒரு ஒரு விளையாட்டு, அவங்கவுங்க ஊரில் இருக்கக்கூடிய நாட் ஓன்லி விக்டரிஸ் ஃபவுண்டேஷன், எந்த அந்தந்த அவங்க இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய எங்களை மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, அந்த இவங்களை கண்டுபிடிச்சி பக்கத்தில் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலே அங்கே வந்து விளையாடக்கூடிய குழந்தைங்களும் அவங்க குழந்தைங்களுமே வந்து அந்த சமுதாயம் வந்து கண்டிப்பாக ஒரு ஆரோக்கியமான சமுதாயமாக வளரும். ஒன்றும் இல்லை, அந்த இடத்த சுத்தம் பண்ணி கொடுக்கறது, கொஞ்சம் பந்து வாங்கி கொடுக்கறது, கொஞ்சம் வந்து அவங்களுக்கு மென்டரிங் பண்ணுறது, கொஞ்சம் அவங்கள கைட் பண்ணுறது பண்ணாலே போதுமானது. அந்த இடமும் மெயின்டைன் ஆகும், ரெண்டாவது அந்த குழந்தைங்களும் ஆரோக்கியமாக வளருவாங்க. அந்த இடத்துல வேற எதுவும் பில்டிங் வராமல், கவர்மெண்ட் பில்டிங் எதுவும் வராமல் அங்கே வந்து ஒரு கிரவுண்ட் இருந்தால் அந்த கிரவுண்டாகவே மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த பள்ளி இருக்குன்னா, அந்த ஒரு கவர்மெண்ட் பள்ளியோ இல்லை கார்ப்பரேஷன் பள்ளியோ இருந்தால் அந்த பள்ளியை வந்து முழுமையாக அடாப்ட் பண்ணி அங்கே இருக்கிற ஹெல்ப் பண்ணாலே போதுமானது. ஆரோக்கியமான சமுதாயம் கண்டிப்பாக உருவாகும். எல்லா குழந்தைங்களுக்கும் விளையாட்டு பேசி கொண்டு போய் சேர்க்க முடியும். ஸோ எந்த இடத்துல இருந்தாலும் பண்ணலாம், இது கிராமமாக இருக்கலாம், நகரமாக இருக்கலாம், எந்த ஒரு அமைப்புக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணாலே போதுமானது. இதை ஒன்றா மனசில் வச்சு ஒர்க் பண்ணாலே எல்லா குழந்தைங்களுக்கும் விளையாட்டு போய் சேரும், எல்லா குழந்தைங்களும் ஆரோக்கியமாக இருப்பாங்க.
தேங்க்யூ ஸோ மச் தனிகை, உங்களோட பிஸியான ஸ்கெடியூலுக்கு நடுவில் நம்ம மஞ்சள் வானம் பாட்காஸ்டில் கலந்துக்கிட்டு உங்களோட பயணத்தையும் அண்டு உங்களோட எதிர்பார்ப்பையும் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஒரு ஊரில் வந்து ஹாஸ்பிட்டலும் மெடிசனும் எந்த அளவுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அதுலேருந்து ஒரு ஒரு சின்ன சதவீதம், ஒரு சின்ன டைமை வந்து நம்ம பக்கத்தில் இருக்க ஒரு கிரவுண்டுக்கும் பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்கூலுக்கும் ஸ்பெண்ட் பண்ணோம்னா ஒரு ஸ்ட்ராங்கான சொசைட்டி உருவாகும் அப்படின்னு நீங்கள் சொன்ன தாட்டு ரொம்ப ரொம்ப அற்புதம். அண்ட் இந்த தாட்டு கேட்டுக்கிட்டு இருக்க லிசனர்ஸுக்கும் சரி அண்ட் இதுக்கப்புறம் வரப்போகிற லிசனர்ஸுக்கும் சரி ஒரு முக்கியமான தாட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் வித் தட் நோட் ரொம்ப நன்றி நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு. மீண்டும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அஸ் தனி.
ரொம்ப நன்றி திரு சார், இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அறம்பொருள் நிறுவனம் மற்றும் நண்பர்களுக்கு நன்றி. மேலும் இந்த ப்ராட்காஸ்ட் முழுசாக கேட்ட நண்பர்களுக்கு கேட்டுக்கிற ஒரே விஷயம் இதுதான், வாய்ப்புகள் கொடுத்தா எல்லா குழந்தைகளுக்கும் சகதிக்க முடியும். அந்த வாய்ப்பை நம்ம தான் ஏற்படுத்தி வருங்கால சந்தை கொடுக்க முடியும். அது எதுவானா இருக்கலாம், பணமாக தான் இருக்கணும்னு கிடையாது, பொருளாக தான் இருக்கணும் கிடையாது, நம்மளுடைய நாலேஜ் கூட கொடுக்க முடியும். கோ ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, முன்னாடி நமக்கு முன்னாடி போகிறவங்களுக்கு அதை கொடுத்தாலே போதுமானது. ஸோ கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி மூலமாக என்னுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பாக அமைஞ்சது. இது ஒரு நல்ல ஒரு வெண்ட் அவுட்டாகவும் இருந்து எனக்கு ஒரு மன நிம்மதி கொடுக்குது. ஏன்னா என்னுடைய மனசில் இருக்கிற ஆசைகளையும் கனவுகளையும் ஒரு பொது மேடையில் சொல்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமைஞ்சது. அந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. எஸ்பெஷலி மஞ்சள் வானம் அண்ட் டீம் அண்ட் திரு அண்ட் அதர்ஸ்க்கு எல்லாம் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.